நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சிவா கைலாசம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆஸ்திரேலியாவின் 16th பிரதமர் பென் செஃப்லி அவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இவர் 1945-49 வரை ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்தார். 2nd உலகப் போருக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் பிரதமர் இவர்தான். 1945 இறக்கும் வரை லேபர் கட்சியின் தலைவராக இருந்தார். இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இவர் சிறுவயதில் இவருடைய தாத்தாவுடன் வளர்ந்தார். அங்கு ஒரு சிறு பள்ளியில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். அப்பள்ளியில் சொற்ப மாணவர்கள் இருந்ததனால் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருந்தார். அவ்வாறாக அவர் கல்வியை கற்று தேர்ந்தார். சிறு வயதில் ஏழ்மையின் காரணமாக கடைகளில் வேலை பார்த்து வந்தார். பிறகு நியூ சவுத் வேல் மாநிலத்தில் ரயில்வே துறையில் கடைகளில் பில்லு போடும் வேலைக்கு சேர்ந்தார். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ரயில் இன்ஜின் கிளீன் செய்யும் வேலைக்கு சேர்ந்தார். பிறகு படிப்படியாக முன்னேறி இன்ஜின் டிரைவராக ஆனார். அவர் ரயில்வே துறையில் இன்ஜின் டிரைவராக இருந்தபோது அவருடைய பழக்கம் அதிகமானது. அங்கு யூனியனில் சேர்ந்து யூனியன் தலைவரானார். பென் செஃப்லி அவர்கள் பேச்சிலும் செயலிலும் துடிப்புடன் செயல்பட்டார். அவ்வாறாக லேபர் கட்சியில் ஈர்க்கப்பட்டார். லேபர் கட்சியில் சேர்ந்து பாராளுமன்ற வேட்பாளராக நியூ சவுத் வேல் மாநிலத்தில் போட்டியிட்டார். பல முறை தொடர்ந்து தோல்வியடைந்தார். 1928 முதல் முறையாக பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். இவருடைய மனைவி எலிசபெத் மெக்கன்சி. இவரோ மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். இருந்த போதிலும் பென் செஃப்லிக்கு சிறு வயதிலே மிகவும் பரிச்சயமானவர் இவர். இவர்களுடைய பழக்கம் பிறகு காதலாக மலர்ந்தது. பென் செஃப்லி அவர்கள் மெக்கன்சியை திருமணம் செய்து கொள்வதற்காக பெற்றோர்களிடம் சம்மதம் கேட்டார். அவர்களோ மறுத்துவிட்டனர். அதற்கு 2 காரணங்கள். 1, பென் செஃப்லி அவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். மற்றொன்று, கிறிஸ்தவ மதத்தில் வேறு பிரிவை சேர்ந்தவர் என்பதனால் அவர்கள் திருமணத்தை ஒற்றுக்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் இவருடைய புடிவாதத்தால் திருமணம் இனிதே நிறைவேறியது. இவர்களுடைய திருமணம் மகிழ்ச்சியாக செழித்து வளரவில்லை. திருமணமான குறுகிய காலத்தில் மெக்கன்சி அவர்கள் கருவுற்றார். ஒரு சில உடல் உபாதையால் கரு கலைந்து இடுப்பு வலி ஏற்பட்டு படுத்த படுக்கையானார். பிறகு இவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இல்லை. பென் செஃப்லி அவர்கள் 1928 பாராளுமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தபோது அவருக்கு பிலிப்ஸ் டோனோலி என்ற செக்ரட்டரி இருந்தார். அவருடன் இவருக்கு தொடர்பு இருந்ததாக பேசப்பட்டது. அதோடு இல்லாமல் பிலிப்ஸ் டோனோலியின் சகோதரியுடனும் தொடர்பு இருந்ததாக பல வதந்திகள் கிளம்பியது. அவை பத்திரிகையிலும் வர ஆரம்பித்தது. அப்போது அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. பென் செஃப்லி அவர்களுக்கு அவருடைய மாமனார் NSW மாகாணத்தில் ஒரு வீடு ஒன்றை கொடுத்தார். அந்த வீடு இன்று அளவிலும் பென் செஃப்லி மியூசியம் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆக மாற்றப்பட்டுள்ளது. பென் செஃப்லி அவர்கள் ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலில் கூறும்போது,
we present, ladies and gentlemen, the Prime Minister of Australia.
Good evening, listeners. You might be interested to know of what Australia has received in the way of reparations, drawings and technical knowledge from Germany. Armed with many of the inner secrets developed by German industry, Australian manufacturers have been able to improve their production in ways that help to bring Australia into the front of technical know-how. The value of this knowledge cannot be measured in terms of money. Nearly 6,000 different reports covering important phases of German manufacturing industry are held by the Division of Industrial Development. About 2,000 of these are of special defense significance. The remainder are freely available to industry, and already more than 200,000 copies have been placed in the hands of manufacturers and others.
இவர் ஆட்சி காலத்தில்தான் காமன்வெல்த் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசு வேலை செய்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்களை ஈட்டித் தந்தார். இவர் ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திற்கு வீடு கட்டுவதற்காக பெரிய நிதியுதவியை கொடுத்து மாநிலங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தார். இவர் ஆட்சியில் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் என்ற ஸ்கீம் மூலியமாக அனைத்து வங்கிகளையும் அரசுடைமையாக்கினார். அதோடு குவாண்டாஸ் மற்றும் டிரான்ஸ் ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸ் இவை இரண்டையும் அரசுடைமையாக்கினார். 1949 நிலக்கரி வேலை நிறுத்தம் ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனையானது. அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகளின் தூண்டுதல் என்று பேசப்பட்டது. அப்போது நிலக்கரி தான் ஆஸ்திரேலியாவின் முக்கிய வளங்களாகவும் அதன் மூலியமாக மின்சாரத்தையும் தயாரித்து வந்தனர். அவர்களுடைய வேலை நிறுத்தத்தால் மின்சாரம் பாதிக்கப்பட்டது. அதை ஈடுகட்டுவதற்காக ஸ்னோ மவுண்டன் ஸ்கீம் என்ற ஒரு புதிய ஸ்கீமை ஆரம்பித்து அதன் மூலியமாக நிலக்கரி மின்சாரத்தை மாற்றி நிறைய நீர்வழி மின்சாரத்தை ஏற்படுத்தினார். நீர் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறையில் சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியாவை தேர்ந்து செய்தார். இதற்காக 16 அணைகளை கட்டினார். 7 பவர் ஸ்டேஷனையும் ஓர் பம்பிங் ஸ்டேஷனையும் ஆரம்பித்து 225 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதையை அமைத்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. சுரங்க தொழிலாளிகளின் வேலை நிறுத்தத்தை ஈடுகட்டுவதற்காக இராணுவத்தை அனுப்பி இராணுவ உதவி மூலம் நிலக்கரி எடுக்கப்பட்டது. இவர் ஆட்சி காலத்தில் சிவிலியன்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் என்ற ஒரு ஸ்கீமை ஆரம்பித்து அதன் மூலமாக 2வது உலகப் போரில் பாதிக்கப்பட்ட போர் வீரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பல உதவிகளை செய்தார். இவர்தான் யூனிவர்சிட்டி கமிஷனை ஆரம்பித்து பல்கலைக்கழகங்களை இணைத்து பலரும் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதோடு பார்மசிஸ்ட் பெனிஃபிட் ஸ்கீம் என்ற, அதாவது PBS என்ற ஸ்கீமை ஆரம்பித்து அதன் மூலியமாக குறைந்த விலையில் மலிவு விலையில் மருந்துகளை வழங்க செய்தார். அதனை மெடிக்கேருடன் இணைத்து செயல்படுத்தினார். 1947 சுரங்க தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தை இராணுவத்தை வைத்து ஒடுக்கியதனால் இவருடைய ஆட்சியை அராஜக ஆட்சி என்று விமர்சித்தனர். அதன் பிறகு வந்த தேர்தலில் லேபர் கட்சி தோல்வியடைந்து லிபரல் கட்சி வெற்றியடைந்தது. அதற்கு முக்கிய காரணம் இவருடைய அராஜக ஆட்சி என்று வர்ணித்தனர். இவருடைய பெயரில் இன்றும் கேன்பரா மற்றும் சிட்னியில் 2 சபபுகள் இவர் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முதல் முதலாக இவர் ஓட்டிய ரயில் வண்டியை இன்றும் காட்சி பொருளாக பாத்ராஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் காட்சி பொருளாக உள்ளது. 1945 போஸ்ட் வார் இமிகிரேஷன் என்ற ஒரு ஸ்கீமை ஆரம்பித்து அதன் மூலியமாக பிரிட்டிஷ் மக்களை அதிகமாக ஈர்த்தார். 1977 ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி விட்லேம் ஆட்சியில் முடிவுக்கு வந்தது. அதுவரை அந்த போஸ்ட் வார் இமிகிரேஷன் மூலியமாக பிரிட்டிஷ் மக்கள் அதிகமாக ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்தனர். 1945 4.2 மில்லியன் மக்கள் பிரிட்டானியாவிலிருந்தும் அயர்லாண்டிலிருந்தும் ஆஸ்திரேலியாவில் குடியேறினர். இவர் ஆட்சி காலத்தில்தான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் என்ற கான்செப்டை கொண்டு வந்தார். அதோடு ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்சி ஆர்கனைசேஷன் ASIO என்பதை ஆரம்பித்து அதன் மூலியமாக ஆஸ்திரேலிய எல்லைகளை பாதுகாத்து இராணுவத்தை பலப்படுத்தினார். இவ்வாறு ஆஸ்திரேலிய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்ட பென் செஃப்லி அவர்கள் 1951 மாரடைப்பால் இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் சிவா கைலாசம்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.